நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ஐயா.
வணக்கம்.
நீங்கள் எளிய பின்னணியிலிருந்து வந்தவர், இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியான ஐஏஎஸ் அதிகாரி என நிலையை தொட்டவர். கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் எப்படின்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியமானதுன்னு சொல்லுங்களேன்.
அதாவது அந்த காலகட்டத்தில் நெய்வேலிக்கு அருகில் உள்ள ஒரு குக்கிராமம் என்று சொல்லக்கூடிய பழைய கூரைப்பேட்டையில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஒரு பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்த நான், அந்த கல்விச் சூழலிலிருந்து தொலை தூரத்தில் இருந்த அந்த கிராமம், 1970களின் தொடக்கத்தில் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்த முதல் தலைமுறை என்னுடைய தலைமுறை. அந்த காலகட்டத்தில் வந்து கல்லூரி சேர்வதற்கு ஒரு சான்றிதழுக்கு அட்டஸ்டேஷன் வாங்க வேண்டும் என்றாலும் கூட ஆள் தேடி நகர்ப்புறங்களுக்கு சென்று அலைந்த அனுபவம் உண்டு. அதுபோல இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்குவதற்காக தாலுகா ஆபீஸின் வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய வாசலில் வெளியே காத்து கிடந்த அனுபவம், இந்த பணிகளுக்கெல்லாம் யார் யார் வருகிறார்கள், ஏன் நாமும் இது போன்ற பணிகளுக்கு செல்ல முடியாதா என்கிற ஒரு வேகத்தை என்னிடம் ஏற்படுத்தியது. அதனுடைய தாக்கம் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்தி நாம் தொடர்ந்து கடின உழைப்போடு படித்து முன்னேற வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் என்னுள் ஏற்பட்டது. தொடக்க கல்வியே தமிழ் வழியிலே விருத்தாசலம் அரசு ஆண்கள் பள்ளியிலும், தொடக்க கால கல்வியை இன்னும் சொல்ல போனால் 5ஆம் வகுப்பு வரை ஒரு அங்கீகரிக்கப்படாத திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த நான், கல்லூரி படிப்பிற்கு வரும்போது சென்னையில் அடி எடுத்து வைத்தேன். அங்கே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு அதற்கு பிறகு போட்டித் தேர்வு எழுதுவதற்காகவே சட்டக்கல்லூரியை தேர்ந்தெடுத்து பிஎல் படிப்பு சென்னையிலே சட்டம் பயின்றேன். அப்படி பயின்ற காலத்தில் தான் தொடர்ந்து தேர்வுகளை எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது வங்கி பணி கிடைத்ததுனாலே 6 ஆண்டு காலம் வங்கியிலே அலுவலராக நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது என்னுடைய வாய்ப்பு, இந்த முதல் நிலை ஐஏஎஸ் தேர்வுக்கு எழுதுகிற ஒரு வாய்ப்பு அப்போதெல்லாம் 26 வயதோடு முடிந்து விடுகிற காலகட்டத்தில் மீண்டும் அந்த முதல் வாய்ப்பை இழந்துவிட்டு குரூப் 1 தேர்விற்காக மிக தீவிரமாக படித்து முதல் முயற்சியிலேயே துணை ஆட்சியராக நான் 1985 தேர்வு செய்யப்பட்டேன். அப்படி தேர்வு செய்யப்பட்ட பொழுது நான் முதல் தலைமுறையாக அரசு பணிக்கு செல்லுகிற தலைமுறை என்பதனால் ஏற்கனவே வாய்ப்புகள் பெற்றவர்களோடு போட்டியிட்டு நாம் நற்பெயரை எடுத்து சேவை ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு வெறி என்னுள் இருந்தது. அந்த காரணத்தினாலே நான் பணியில் இருந்த போதும் தொடர்ந்து படித்தேன். முதலாவதாக நான் செய்தது எம்ஏ தமிழ் இலக்கியம் மதுரை காமராசர் அஞ்சல் வழி கல்வியிலே முதல் வகுப்பிலே தேறினேன். அதற்கு பிறகு மாவட்ட வருவாய் அலுவலராக இருக்கின்ற பொழுது எம்பிஏ இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலே எம்பிஏ முடித்து மாவட்ட ஆட்சியராக திருநெல்வேலி மாவட்டத்திலே பணியாற்றிய காலத்திலே அந்த எம்பிஏவை முதல் வகுப்பிலே நான் முடித்தேன். இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த வெரி கண்டினியூஸ் லேர்னிங், இதுதான் நம்ம யாருக்கும் 2ஆம் தரம் அல்ல என்று நம்ம உலக அளவிலே கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பும் என்னுடைய ஆராய்ச்சி படிப்பிற்காக சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி செய்து பிஹெச்டி பட்டம் 2018 வாங்கினேன். இப்படி தொடர்ந்து நூல் வாசிக்கிற பழக்கம், இன்னும் கூட 12 வரையிலே தொடர்ந்து பல நூல்களை படித்துக் கொண்டிருக்கிற வழக்கம் என்னுடைய வழக்கமாகிவிட்டது. இதன் காரணத்தினாலே பல்வேறு போட்டிகள் நிறைந்த இந்த ஆட்சி பணியிலே என்னால் நினைத்த அளவிற்கு ஓரளவு சாதிக்க முடிந்தது என்று கருதுகிறேன்.
இப்ப எல்லாம் நீங்க செய்திகள்ல பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசின் கொள்கைகளோடு ஒத்து போகவில்லை என்ற காரணத்தை காட்டி விலகுவதாக செய்திகள் வருகின்றன. நீங்கள் பல உயர் பதவிகளை வகித்தவர், உங்கள் அனுபவப்படி நீங்கள் கனவு கண்டது போன்று நீங்கள் வகித்த பதவிகள் இருந்தனவா?
நீங்கள் கேட்கிற கேள்வி சரியானதும் சற்று சிக்கலானதும் கூட. அதாவது இதில் நாம் அடிப்படையில் கவனிக்க வேண்டியது, இந்திய ஆட்சிப்பணி என்பது சாதாரணமாக யாருக்கும் கிடைத்து விடாத மிக அரியதான ஒரு வாய்ப்பு பணி செய்வதற்கு, மக்கள் பணி ஆற்றுவதற்கு. இப்படிப்பட்ட ஒரு பணியில் கிடைத்த பிறகு சில சங்கடங்கள் இருக்கிறது என்பதற்காக இந்த பணியிலிருந்து விலகி விடுவது என்பது சரியான முடிவாகாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இந்த அரசு அமைப்பிற்குள் உள்ளிருந்து கொண்டே இயன்றவரை அரசு திட்டங்களை நம்முடைய அதிகார வரையறைக்கு உட்பட்டு பிறர் தலையீடுகளையும் சமாளித்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது சாத்தியம் என்பதை என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். எனவே இந்த பணி சவால்கள் நிறைந்தது என்றாலும் அதை சமாளித்து நம்மால் இயன்றவரை மக்களுக்கு சேவையாற்றுகிற ஒரு அரிய வாய்ப்பை இந்திய ஆட்சி பணி தருகிறது. ஆகவே இதனால் நாம் விரக்தியடைந்து வேலையை விட்டுவிட்டு விலகுதல் என்பது ஏற்புடையது அல்ல என்றே கருதுகிறேன். சில நேரங்களிலே பதவி மாறுதல், பணியிட மாற்றம் போன்ற ஒரு தண்டனை போன்ற ஒரு சூழலை அரசியல்வாதிகள் உருவாக்குவார்கள். அதனால் அதிகாரிகள் சோர்ந்து போகிறார்கள். சில அதிகாரிகள் முக்கியமான பதவிகளிலிருந்து முக்கியமற்றவை என்று இவர்கள் கருதுகிற பதவிக்கு மாற்றுகிற பொழுது அவர்கள் ஆர்வம் இழந்து விடுகிறார்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்முடைய குறுகிய அதிகாரத்திற்குள் செய்ய வேண்டிய பல பணிகள் இந்திய ஆட்சி பணிகளே சாத்தியம். அந்த வகையிலே நான் துணையாட்சியராக பணியாற்றிய பொழுதும், மாவட்ட உணவு வழங்கல் அதிகாரியாக பணியாற்றிய பொழுதும் சரி, மாவட்ட வருவாய் நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிய பொழுதும், திருநெல்வேலி மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலத்திலும், தோட்டக்கலை துறையிலே புது புது அனுபவங்களை செயல்படுத்திய காலத்திலும், தொழில்துறை, குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் துறை, இன்னும் சொல்ல போனால் மத்திய சுகாதார அமைச்சரகத்திலே பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பு, இவற்றையெல்லாம் நான் பாசிட்டிவாக முழுமையாக ஆர்வமாக பயன்படுத்தி கொண்டதன் காரணமாக சில நேரங்களிலே நாம் விரும்பிய பதவிகள் இல்லாவிட்டாலும் கிடைக்கின்ற பதவியை விரும்பி ஆர்வத்தோடு செய்கின்ற பொழுது சவால்களை சமாளித்து நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றே கருதுகிறேன்.
பொதுவாக அரசியல்வாதிகள் இந்தியாவை பொறுத்தளவில் அரசியல்வாதிகள் ஊழல் பேர் வெளிகளாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு இமேஜ், ஒரு பார்வை இருக்கு. இந்த பின்னணியில் அதிகாரிகள் நினைத்தால் ஒரு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை அவர்களால் தர முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்க அனுபவப்படி சொல்லுங்க, அது சாத்தியம் தானா?
அதாவது நீங்கள் கூறிய இந்த பார்வை ஓரளவே சாத்தியம். அதாவது தொடர்ந்து அரசியல்வாதிகள் ஊழல்களுக்கு ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் என்கிற ஒரு முனைப்பு இருந்தாலும், இதில் அலுவலர்களும் தங்களுடைய பொறுப்பினை முழுமையாக உதறிவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் தான் இன்றைக்கு அரசு பணியில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அமைச்சர்களுடைய ஒரு முழுமையான ஒத்துழைப்பு இல்லாமல் நீடித்து நிற்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு பெரிய சாதனைகளை செய்து விடுவது என்பது இயலாதது. ஆகவே இந்த இடர்பாட்டுக்குள்ளும் மக்கள் பிரதிநிதிகளை ஓரளவு அவர்கள் எந்தெந்த இடங்களிலே நமக்கேற்ற ஒத்துழைப்பு தருகிறார்களோ, ஏனென்றால் மக்கள் பிரதிநிதிகளும் ஆர்வம் உள்ளவர்கள் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஏராளமான பணிகளை செய்ய முடிவது சாத்தியம்தான். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக நிர்வாகத்தில் தொடர்ந்து தலையீடுகள் மத்திய மாநில அளவிலே ஏற்பட்டு வருவதன் காரணமாக அரசு நிர்வாகம் சற்று சீர்கட்டு வருகிறது என்பது உண்மை. ஆனால் மக்களாட்சி என்கிற இந்த அமைப்பில் நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் என்கிற ஞானம் மக்களுக்கு வந்தால், ஜனநாயக அமைப்பிலே நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதுவரையிலே இதை காரணமாக வைத்து நாம் இந்த பணியிலிருந்து விலகி இருக்க முடியாது. ஆகவே மக்கள் பிரதிநிதிகளையும் ஓரளவு அரவணைத்து அவர்களையும் நெறிப்படுத்துகிற பணியோடு சவால்களோடு சமாளிப்பதுதான் இது சாத்தியம். அதுவே நீடித்த நிரந்தர வளர்ச்சியை நாட்டுக்கு தரும் என்று நம்புகிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்தியாவில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவரும் தற்போதைய இலக்கியவாதியுமான தனவேல் அவர்கள். அன்புமணி அவர்கள், இந்திய சுகாதார அமைச்சராக பணியாற்றிய போது அவரின் தனிச் செயலராக பதவி வகித்தீர்கள். இரு தமிழர்கள் இந்த துறையில் இருந்ததால் நாங்கள் எதை சாதித்தோம் அப்படிங்கிற மாதிரி எதை குறிப்பிடுவீர்கள்?
நல்ல ஒரு அருமையான கேள்வி. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆற்றலும் ஆர்வமும் மிக்க இளைஞராக 38 வயதிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்திலே அவரோடு தனிச் செயலாளராக ஒரு 5 ஆண்டு காலம் புதுடெல்லியிலே மத்திய அரசில் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. ஒரு தமிழராக இருந்து உலக அளவிலே முக்கியத்துவம் பெறுகிற வகையில் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று WHO என்கிற உலக சுகாதார நிறுவனத்தால் பாராட்டப்பட்ட நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய ஊரக சுகாதார இயக்கம் என்கிற ஒரு பெரும் திட்டத்தை 2014 தொடங்கி அதன் மூலமாக இந்திய அளவிலே பல சுகாதார குறியீடுகள் மிக உயர்வான நிலைக்கு இந்த கடந்த 15 ஆண்டுகளில் சென்ற அந்த முனைப்பு ஒரு தமிழர் அமைச்சராக இருந்தார் என்பதிலே டாக்டர் அன்புமணிக்கு கிடைத்த வெற்றி. அதுபோல இந்த புகையிலைக்கு எதிரான சட்டங்களை கடுமையாக்கி அதில் செயல்பட்டதன் மூலம் கடந்த ஆண்டுகளிலே புகையிலை பயன்பாடு இந்திய அளவிலே கணிசமாக குறைந்திருப்பதும், அவர் பணியாற்றிய காலத்திலே இந்த சிறப்பான பணிக்காக அமெரிக்க நிறுவனத்தின் லூத்தர் டெரி அவார்ட் என்கிற ஒரு சிறிய விருதினை அவர் பெற்றபோது உடனிருந்தவன் என்பதிலும் எனக்கு மகிழ்ச்சி தான். அதுபோல இந்த 108 ஆம்புலன்ஸ், போலியோ ஒழிப்பு போன்ற பல திட்டங்களை சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் கேட்ட தமிழராக இருந்தோம் என்பதால் மட்டும் சாதித்தோம் என்பதை சொல்வதற்கு, தமிழ்நாட்டினுடைய மருத்துவ முறை சித்த மருத்துவ முறை, பாரம்பரியமான இந்த சித்த மருத்துவம் மத்திய அரசினுடைய ஆயுஷ் என்கிற இந்த சுகாதாரத்துறையினுடைய அங்கமாக இருப்பதில் ஆயுர்வேதத்திற்கும் மற்றவற்றிற்கும் அளிக்கப்பட்ட அந்த மரியாதை சித்த மருத்துவத்திற்கு அளிக்கப்படாமல் சித்த மருத்துவம் ஒரு சவலை பிள்ளையாகவே இருந்த நிலை அந்த காலகட்டத்தில் இருந்தது. இதை உணர்ந்த அமைச்சரவர்களும் நாங்களும் சித்த மருத்துவத்தை வலுப்படுத்துவதற்காக சென்னை தாம்பரத்திலே தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் என்கிற ஒரு சீரிய நிறுவனத்தை 50 கோடி மதிப்பிலே நிறுவி செயல்படுத்தப்பட்டு, இதிலே சீனாவிலே உள்ள ஷாங்காயில் அமைந்திருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் யூனிவர்சிட்டி என்கிற அந்த பல்கலைக்கழகத்தையும் அமைச்சரோடு நாங்கள் பார்வையிட்டு, அது போன்ற வெளிநாடுகளிலே பாரம்பரிய மருத்துவத்திற்கு வழங்கப்படுகிற முக்கியத்துவத்தை நமது நாட்டிலும் வழங்க வேண்டும் என்று ஒரு ஆங்கில மருத்துவராக அலோபதி மருத்துவராக இருந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சித்த மருத்துவத்தை முன்னெடுப்பதற்கான சீரிய முயற்சிகளை எடுத்தது தமிழரால் சாத்தியமானது. இதில் மிக முக்கியமான 2 பணிகளை குறிப்பிட வேண்டும். அந்த காலகட்டத்திலே வேம்பு மஞ்சள் போன்ற நம்முடைய பாரம்பரிய மூலிகைகளை அயல் நாட்டினர் முறைகேடான வகையிலே காப்புரிமை பெற்று மிகப்பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தியது. இது போன்ற முறைகேடாக அந்நியர்கள் காப்புரிமை பெறுவதை நமது பாரம்பரிய மூலிகைகள் பெறுவதை தடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி திட்டம் TKDL ட்ரெடிஷ்னல் நாலெட்ஜ் டிஜிட்டல் லைப்ரரி பாரம்பரிய அறிவுசார் மின்னணு நூலகம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பழைய ஓலைச்சுவடிகளிலும் பழைய ஆவணங்களிலும் இருக்கிற நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவ கூறுகளை ஆவணப்படுத்தி இவற்றை ஆங்கிலம் ஜெர்மன் சீனம் முதலே உலகினுடைய முக்கியமான ஒரு 6 மொழிகளிலே மொழிபெயர்த்து இதை பதிவேற்றம் செய்து அந்த அடிப்படையில் உலகெங்கிலும் இந்த காப்புரிமை வழங்குகிற நிறுவனங்கள் தவறான ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இத்தகைய மூலிகைகளுக்கு வழங்கிவிடக் கூடாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான செய்யப்பட்ட ஒரு அருமையான திட்டம் அது. அடுத்ததாக நம்முடைய மூலிகை மருத்துவத்தை அலோபதி மருத்துவர்கள் பல அரங்கிகளிலும் இது எஃபிகசி நாட் டெஸ்டட் என்கிற வகையிலே இதை விமர்சிப்பார்கள். இதை தவிர்ப்பதற்காக தங்க முக்கோண திட்டம் கோல்டன் ட்ரையாங்கிள் புரோகிராம் என்கிற, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்திய மருத்துவ கழகம் என்கிற ICMR, ஆயுஷ் என்கிற இந்திய மருத்துவத்துறை, இந்த 3 துறைகளும் ஒருங்கிணைந்து ஆராய்ச்சியை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு பாரம்பரிய சித்த மருத்துவ மூலிகைகளிலும் இருந்து கிடைக்கிற அந்த மூலக்கூறுகளினுடைய தன்மைகளை அறிவியல் ரீதியாக ஆவணப்படுத்துவதன் மூலம் இந்த பாரம்பரிய மருத்துவத்தினுடைய மருந்துகளினுடைய பெருமையை உலகறிய செய்வதற்கான திட்டமும் அந்த காலத்திலே ஏற்படுத்தப்பட்டது. இது தமிழராக இருந்து தமிழ் மருத்துவ சித்த மருத்துவம் செய்யப்பட்ட மிகப்பெரிய சேவையாக நான் கருதுகிறேன். 2வது, புதுச்சேரியிலே இருக்கிற ஜிப்மர் நிறுவனம் ஒரு உலக சிறப்பு வாய்ந்தது. 1950களின் பிற்பகுதியில் டெல்லியிலே உள்ள அகில இந்திய மருத்துவ நிறுவனம் எய்ம்ஸ், சண்டிகரில் இருக்கக்கூடிய PGI சண்டிகர் என்கிற மருத்துவ நிறுவனம், ஜிப்மர், இந்த 3 சமகாலகட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் வடநாட்டை சார்ந்தவர்களே அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் இந்த எய்ம்ஸும் PGI சண்டிகருக்கும் நாட்டளவிலே முன்னுரிமை வழங்கப்பட்டு அன்புமணி அவர்கள் பணியாற்றிய காலத்திலே ஜிப்மர் நிறுவனம் ஒரு சாதாரண ஒரு மாவட்ட மருத்துவமனையை போன்ற ஒரு நிலைக்கு பின்தள்ளப்பட்டிருந்தது. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அகில இந்திய மருத்துவ நிறுவனத்தை போன்றே தனி சட்டம், மத்திய அரசின் சட்டம் இயற்றப்பட்டு இந்த நிறுவனத்திற்கு தன்னாட்சி வழங்கப்பட்டு இன்று உலக அளவிலே பிரசித்தி பெற்ற 3 நிறுவனங்களும் இந்தியாவிலே திகழ்கின்றன. அதற்கு அடுத்ததாக வெறும் 100 கோடி என்கிற அளவிலே நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்ட ஜிப்மர் நிறுவனத்திற்கு 1000 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 20 புதிய துறைகளை தொடங்கியது மட்டுமல்லாமல், தமிழராக அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற மருத்துவராக இருந்த டாக்டர் ரவிக்குமார் என்பவரை வாஷிங்டனில் அமைச்சரோடு நாங்களும் நேரடியாக பேட்டி கண்டு அவரை புதுவையில் உள்ள இந்த ஜிப்மருக்கு இயக்குநராக கொண்டு வந்து முதல் 5 ஆண்டு காலத்தில் இந்த ஜிப்மர் நிறுவனத்தை மிக உயர்ந்த உலகத்தரம் வாய்ந்த நிறுவனமாக கொண்டு சென்பது என்பது மிகப்பெரிய சாதனை, தமிழராக இருந்து செய்த சாதனை. இதற்கு அடுத்தாற் போல சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய ரெட் கிராஸ் சொசைட்டி சஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவராக ஒரு தமிழரை நியமனம் செய்ய முடிந்தது. அதே போல இந்திய மருத்துவத்துறைக்கான தேர்வு நிறுவனம் என்கிற நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்பதில் தலைசிறந்த தமிழ் மருத்துவரான, தமிழராக இருந்து ஆங்கில மருத்துவத்தில் நிபுணராக இருந்த டாக்டர் ஏ ராஜசேகரன் அவர்களை தலைவராக கொண்டு வர முடிந்தது. இதுபோல இந்தியாவில் உள்ள உயர் மருத்துவ நிறுவனங்கள் அனைத்திலும் ஆளுமை குழுவிலே பல தமிழக மருத்துவ நிபுணர்களை நியமிப்பதற்கு ஒரு தமிழராக இருந்து அங்கே பணியாற்றியதால் முடிந்தது என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.